நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனி இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம்.
வணக்கம் கணராஜ்.
கடந்த வாரத்தில் இந்த நலம் காப்போம் நிகழ்ச்சியில உலக நலன் குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். பல விஷயங்களை பேசணும், ஆராய்ந்தோம், அலசி பார்த்தோம். அதுல உலக வெப்பமயமாதல் ஏன் அப்படிங்கறத பத்தி நாம பேசணும். அதுல ஒரு உதாரணமா நீங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது ஒரு சோதனையை நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு கடந்த வாரம் சொன்னீங்க. அதாவது அம்மா வந்து ஒரு 22 கோழி முட்டை வாங்கிட்டு வந்து அது அவயம் வைக்கிறாங்க. நீங்களும் 22 கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து தனியா அவயம் வைக்கிறீங்க. அந்த அவயத்துல உங்களுடைய செல்போனையும் சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லி முடிச்சீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு சுவாரஸ்யமா எல்லாரும் விழிப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கறத இன்னைக்கு கேட்கலாம்.
என்னுடைய ரூம் கோழியில செல்போனை வைத்து விட்டேன். எனது செல்போனை அங்கேயே வைத்து விட்டேன். 22 நாட்கள் அந்த செல்போன் அதே அறையில் இருந்தது. எங்கள் அம்மாவின் கோழி அறையில செல்போன் கிடையாது. 22-23 நாட்கள் கழித்து நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது எனது அம்மாவின் கோழி 20 குஞ்சுகள் பொறித்து அழகாக செழிப்பாக அந்த குஞ்சுகள் இருந்தன. என்னுடைய கோழியும் என்னுடைய முட்டையும் செல்போன் வைத்த இடத்திலே 8 குஞ்சுகள் தான் பொறிக்கப்பட்டிருந்தன. மற்ற அனைத்து முட்டைகளும் அழுகி போயிருந்தன. ஸோ அப்பொழுதுதான் நான் அந்த குழவியின் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த கோழியின் முட்டைகள் அவயங்காக்கின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டும் இரண்டத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது செல்போனால் இந்த இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கின்றது என்ற ஒரு அந்த அறிவு எனக்கும் வந்தது. இதை எல்லா இடத்திலும் நான் சென்று இப்பொழுது நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
நாகரீகம் வளர வளர மனிதன் நரகத்தில் சென்று கொண்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். அது உண்மையாகத்தான் இருக்கிறது. நீங்க சொல்லும்பொழுது
நான் அதைதான் நானும் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். நாகரீகம் வளர வளர மனிதன் அந்த கலாச்சாரம் கன்சியூமரிசம் தன்னலம் இப்பேற்பட்ட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி இன்றைய தினம் மனிதனுடைய மாண்பையே மறைத்து நாம் நமது வாழ்வை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அபாயம்தான் இன்றைய தினம் நான் உலகத்திற்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். சோ மனிதன் தொடர்ந்து தனது செயல்பாட்டினால் இன்னும் அந்த பயங்கர கொடிய விஷமுள்ள மிருகமாகத்தான் அவன் மாறியிருக்கின்றானே ஒழிய ஆக்கப்பூர்வமான மனிதனாக பாதுகாக்கின்ற அரவணைக்கின்ற நேசிக்கின்ற மனிதனாக அவன் இன்னும் மாறவில்லை. அந்த காலம் வந்தால்தான் நாம் இந்த உயிர்களை காப்பாற்ற முடியும்.
ஐயா, இப்போ நீங்க வந்து இந்த உயிர்கள் மீது அன்பு கொள்ளுதல், இந்த இயற்கை மீது அன்பு கொள்ளுதல் போன்ற விஷயங்கள்ல நீங்க வந்து எவ்வளவு நாளா இருக்கிறீங்க? இந்த கேள்வியை நான் முதல்ல கேட்டிருக்கணும், எவ்வளவு நாளா இருக்கிறீங்க?
நான் ஏறக்குறைய 5-6 வருடங்களாக நான் இந்த உயிர்களை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கும் புரிந்தது, இந்த உயிர்கள் நமது வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. நாம் ஒரு கடமையை செய்கின்றோம். எறும்புகள் தனது கடமையை செய்கின்றன, தேனீக்கள் அவருடைய கடமையை செய்கின்றன, பாம்பு அதனுடைய கடமையை செய்கின்றது, கொசு அதனுடைய கடமையை செய்கின்றது. சோ இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த கடமையை அவரவர்கள் செய்தால்தான் இந்த பூமி என்கின்ற காஸ்மோஸ் ஒழுங்காக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாம் ஒன்றை அழித்து விட்டால், இது எப்படி என்றால் நமது மோட்டார் சைக்கிளிலே ஒரு பிளக், கார்பரேட்டர், மற்ற சுவிட்சுகள், பல விசைகள் எல்லாம் இருக்கின்றன. நாம் ஸ்பார்க் பிளக் எடுத்து விட்டால் வண்டி ஓட வாய்ப்பு இருப்பது கிடையாது. கார்பரேட்டர் எடுத்து விட்டால் அங்கே பெட்ரோல் போகாது. சோ இது ஒரு வாகனம், காஸ்மோஸ் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் என்று சொல்லலாம். சோ ஒரு பார்ட்டை நீங்கள் அழித்து விட்டால் அந்த செயல்பாடு அழிந்து விடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
நாம் பெரும்பாடு பட வேண்டியதுதான்,
உண்மை பெரும்பாடு நாம் அல்லல் பட்டு நாம் கூடிய விரைவில் நாமும் அழிந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
இப்படி நீங்க ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருப்பதாக நீங்க சொல்றீங்க. உங்களுடைய பார்வையில மனிதனுக்கு தோழமையாக செயல்படுகின்ற பூச்சிகளின் வகைகள், அவைகள் செயல்படுகின்ற உதவிகள் என்னென்ன?
நிறைய இருக்கின்றது கனகராஜ். ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை நாம் எடுத்து சொல்லலாம். தேனீக்கள், அவை உணவு தயாரிக்க நமக்கு உதவி செய்கின்றன. அடுத்து ஃபிராக், தவளை இருக்கின்ற கிருமிகள் எல்லாவற்றையும் கொலை செய்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி நமக்கு நோய் நொடி இல்லாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. புலிகள், லயன்ஸ், அவை மான்களை தின்று அந்த மான்களை அவர்கள் தின்னவில்லை என்றால் மான்கள் வந்து நம்ம பயிர்களை அழித்துவிடும், நாம் செய்கின்ற விவசாயத்தை அழித்துவிடும். சோ ஆகவே அந்த புலிகளும் அந்த லயன்ஸ் சிங்கங்களும் நமக்கு நல்லவை செய்து கொண்டிருக்கின்றன. மற்ற அனிமல்ஸை நாம் பார்க்கணும், நமது வீட்டாண்டிருக்கக்கூடிய பசுமாட்டையே நாம் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு எவ்வளவு உணவு வகைகளை நமக்கு பரிமாறிக் கொண்டிருக்கிறது. மற்ற மீன்கள், மற்ற கோழிகள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் உணவு நமக்கு கொடுக்கின்றன. அதுதான் நம்ம சீப்பா நம்ம பார்க்கிறோம். ஆனா அவற்றையெல்லாம் இயற்கையில் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இயற்கை அழகாகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும், நமது இயற்கையும் பழுது ஆக வாய்ப்பு இல்லை. முக்கியமாக தாவரங்களை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அங்குதான் ஒரு பெரிய புதுமையே நடக்கின்றது. என்ன புதுமை என்றால் மருந்துகள். ஒரு புதுமையே இருக்கின்றது தாவரங்களில். தாவரங்களை நாம் வெட்டுகின்ற பொழுது அங்கே மருந்துகள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய தாவரங்களிலே 40% மருந்துகள், நமது மருந்து கடையில் வாங்குகின்ற எல்லா மருந்துகளுமே தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. அந்த தாவரங்களை மனிதன் வெட்டுகின்ற பொழுது அந்த தாவரங்கள் எல்லாம் காணாமல் போய் பல நோய்களுக்கு மருந்துகள் காணாமல் போய்விட்டன. சோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இயற்கையில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இயற்கை நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. சோ நம்ம உணர்ந்தாலே போதும், நாம் இயற்கையை காப்பாற்ற நாம் அதிகமாக கடமைப்படுவோம்.
நீங்க இந்த பசுமாடு சொன்னீங்க, புலி சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. உயிரினங்கள்ல கொசுவும் ஒன்றுதானே,
கரைக்கரை
கரப்பாம்பூச்சி ஒன்றுதானே, எறும்பும் ஒன்றுதானே.
ஆமா,
அப்போ இவைகள்லாம் நம்மளுக்கு அநியாயமா தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கொசுவினால காலரா மலேரியா போன்ற வியாதிகள்லாம் வருது. இப்போ அதை அழிக்க கடமை நமக்கு இருக்குது.
மீண்டும் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனிதனை மையமாக கொண்டு தான் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக கொசு அதனுடைய கடமை என்ன என்றால் அது முட்டை போட்டு நமது ஃபிராக், நமது தவளைக்கு உணவு. 80% ஆஃப் த டயட் தவளைக்கு யார் கொடுப்பது என்றால் கொசுவின் முட்டை தான். கரப்பாம்பூச்சியை பற்றி நாம் பேசினோம். அந்த கரப்பாம்பூச்சி நமது பாத்ரூமில் பார்த்தால் ஒரே அலறல். நமது பெண்கள் முக்கியமாக பயங்கரமாக, ஐயோ கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி, ஏதோ பேயை பார்த்தது போல அவர்கள் அலறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி பாத்ரூமில் இல்லை என்றால் நமக்கு கொடிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. அவைதான் அங்கே வளரக்கூடிய ஃபங்கஸ் என்று சொல்வார்கள். பாத்ரூமில் நிறைய ஃபங்கஸ், ஏனென்றால் எப்பொழுதும் தண்ணீர் மாய்ஸ்சர் அங்கே இருப்பதனால் அந்த ஃபங்கஸ், விஷ ஃபங்கஸ் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷ ஃபங்கஸை சாப்பிட்டு சுத்தப்படுத்துகின்ற ஒரு ஹவுஸ் மெய்ட் என்று சொல்லலாம் அங்கே இருந்து கொண்டு பாத்ரூமில் நோய் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. சோ விஷப்பொருட்கள், அசிங்கமான கரப்பாம்பூச்சி, கொசு என்று சொல்வது நமக்கு அவை உபயோகம் இல்லை என்று நாம் அவளை அழிக்கக்கூடாது. மாறாக அவை தவளைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். மற்ற உயிர்களுக்கு அந்த கொசு தேவைப்படுகின்றது. நமக்கு தேவையில்லாதவர்கள் மட்டும் நாம் அழிக்க வேண்டும் என்றால் அது நியாயமே அல்ல. மாறாக கொசு மற்றவனுக்கு நண்பன், மற்றவனுக்கு தேவைப்படுகிறது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒவ்வொருத்தையும் சார்ந்து இருக்கின்றது என்ற அந்த கான்செப்ட் மனிதன் கட்டாயம் உணர வேண்டும்.
உயிர்கள் மனிதனை சார்ந்திருக்கிறது, இந்த உயிர்கள் உலகத்தை சார்ந்திருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். என்னதான் இருந்தாலும் உயிரும் உலகமும் சேர்ந்துதான் இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகம் வெப்பமடைந்து அழிகின்ற போக்கில் செல்வதற்கு ஒரு படலம் தான் துணையாக இருக்கிறது. அது ஓசோன் படலம்,
ஓசோன் லேயர்.
இந்த ஓசோன் படலம் இன்று ஓட்டை விழுந்து அங்கங்கே உலக வெப்பமயமாவதற்கு துணையாக இருப்பதாக அறிகிறோம்.
மிகவும் மகிழ்ச்சி கனகராஜ், நீங்க அந்த கேள்வி கேட்டதை நான் பெருமையாக நான் நினைக்கின்றேன். ஆமாம், நாம் அட்மாஸ்பியர் என்று பேசுகின்ற பொழுது அட்மாஸ்பியர் கேக் போல பல அடுக்கடுக்காக இருக்கும். ஏறக்குறைய நான்கு அடுக்குகள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதல் அடுக்கு பேர் ட்ரோபோஸ்பியர் என்று சொல்வார்கள். 15 கிலோமீட்டர் இங்கிருந்து நாம் சென்றால், 15 கிலோமீட்டர் போனவுடன் இங்குதான் எல்லா வாயுக்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 71% நைட்ரஜன், 23% ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சின்னது, மீத்தேன், பல கேஸ்கள் இருக்கின்றன. அதற்கு மேல் போகின்ற பொழுது அது பேர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று சொல்வார்கள், 50 கிலோமீட்டர். அதற்கு மேல் மெசோஸ்பியர் என்று சொல்வார்கள், 80 கிலோமீட்டர். அதுக்கு மேல தெர்மோஸ்பியர் என்று சொல்வார்கள், அது வந்து ஏறக்குறைய 150-200 கிலோமீட்டர். அதுக்கு மேல் போனால் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். சோ 450 கிலோமீட்டர் நமது விமானத்தில் நேராக செங்குத்தாக அரை மணி நேரம் நாம் சென்றால் நமது அட்மாஸ்பியர் அங்குதான் முடியும். அங்கிருந்துதான் ஸ்பேஸ். ஸ்பேஸ் என்று சொன்னால் அது மிக பயங்கரம், பயங்கரமான குளிர் மண்டலம், எந்த உயிரும் அங்கே வாழ முடியாது. அந்த ஸ்பேஸுக்குள்ள இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருப்பதால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற கோள்களுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் அது ஒன்று தான். நமது பூமியில் மட்டும்தான் அட்மாஸ்பியர் இருக்கின்றது, மற்ற எந்த கிரகத்திலும் அட்மாஸ்பியர் கிடையாது. இன்றைய தினம் நமது நிலாவிலே அட்மாஸ்பியர் கிடையாது. அட்மாஸ்பியர் இல்லாததனால் சூரியன் வந்தவுடன் நிலாவிலே +400°C பயங்கரமான வெப்பம் அங்கே தாக்கும். சூரியன் மாலையிலே அடங்கியவுடன் -400°C குளிர் போட்டு அங்கே வாட்டும். சோ ஆகவே அட்மாஸ்பியர் இருப்பதால் நம்முடைய பூமியிலே வெதவெதப்பான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நமது உயிர்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் நமக்கு அமைந்திருக்கின்றது. மற்றொன்று ஓசோன் லேயர். நீங்க சொன்னது போல ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் லேயர் என்று சொல்வார்கள். ஸ்ட்ராட்டோஸ்பியர் நான் உங்களுக்கு முதலில் சொன்னது போல 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் 50வது கிலோமீட்டரில் அந்த போர்வை ஓசோன் மண்டலம் அங்கு தான் இருக்கின்றது. ஓசோன் என்பது விஞ்ஞானத்திலே O3 என்று சொல்வார்கள். நமது ஆக்சிஜனை O2 என்று சொல்வார்கள். சூரிய வெப்பமானது அந்த O2 ஆக்சிஜனை தாக்குகின்ற பொழுது அது வெடித்து தனித்தனியாக சென்று இன்னொரு ஆட்டம் கூட்டணி சேர்த்துக் கொள்ளும். ஆக்சிஜனுக்கு 2 ஆட்டம்ஸ், ஓசோனுக்கு 3 ஆட்டம். சோ நமது பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இது. 2 உடைந்து 3வது ஆள் வந்து சேர்ந்து கொள்கிறார், அவர்தான் ஓசோன் என்று சொல்வார்கள். சோ சூரிய ஒளியினால் அந்த ஓசோன் தயாரிக்கப்படுகின்றது. அது போர்வை போல நமக்கு புரொட்டெக்ஷன் கொடுக்கின்றது. சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்வார்கள், அவற்றை நேராக வந்தால் நமக்கு கேன்சர், தோல் எல்லாம் எரிந்துவிடும், தாவரங்கள் எல்லாம் புரொடக்டிவிட்டி அங்கே எதுவுமே இருக்காது, எல்லா இலைகளும் புண்ணு புண்ணாக மாறிவிடும். இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில், இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.